إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقبل بعضهم إلى بعض يتساءلون قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين فمن الله علينا ووقانا عذاب السموم إنا كنا من قبل ندعوه إنه هو البر الرحيم صدق الله العلي العظيم الله من الذي يارغلي அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜல்ல ஜலாலஹு வ மனவாலஹு நம்முடைய வாழ்நாளில் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு அருட்கொடைகளை ஞாபகத்துகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, இறைவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை ஞாபகத்துகளை நீங்கள் கணக்கிடுவீர்கள் என்றிருந்தால் அதை உங்களால் கணக்கிட முடியாது. அல்லாஹுடைய அருட்கொடைகளை, எனக்கு எட்டுணை அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். பிறந்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை எண்ணிக்கொண்டே போவோம் என்றிருந்தால் அதை எங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்லி குர்ஆன் மிக அழகாக சொல்லுகிறான். அல்லாஹுடைய அருட்கொடைகள் அனைத்தும், எங்களிடம் இருக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு தரப்பட்டவைகள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அருட்கொடைகள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, இது உங்களின் மீது கொண்ட பிரியத்தின் காரணமாக அல்ல, இது அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளமும் அல்ல. சிலருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், சிலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல வகையான திறமைகளை கொடுத்திருக்கிறான், சிலரிடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பல வகையான லீடர்ஷிப்பை தன்மைகளை கொடுத்திருக்கிறான். ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான், சங்கைப்படுத்திருக்கிறான். நாங்கள் நினைக்க கூடாது, அல்லாஹ் சொல்லுகிறான், இது நான் உங்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்பதாக. அப்படி அல்ல. وَأَمَّا الْإِنسَانُ إِذَا مَا ابْتَلَاهُ رَبُّهُ فَأَكْرَمَهُ وَنَعَّمَهُ فَيَقُولُ رَبِّي أَكْرَمَنِ. இந்த அறிவில்லாத மனிதன், ஜஹூல், அவனுக்கு அறிவு கிடையாது. அப்படிப்பட்ட மனிதன் சொல்லுகிறான், நாங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்து அவனை சோதிக்கும் பொழுது என்னை என்னுடைய ரப்பு கண்ணியப்படுத்தி விட்டான் என்பதாக. கல்லா, அப்படி அல்ல. அல்லாஹ் நிராகரிக்கிறான், அல்லாஹ் நிராகரிக்கிறான். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உங்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, உங்களின் மீதுள்ள பிரியத்தின் காரணமாக அல்ல, இது உங்களை சோதிப்பதற்காக தரப்பட்டவைகள். அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியார்களே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். பல நபுலுவன்னக்கும், நாங்கள் உங்களை திடராக சோதிப்போம். லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா, உங்களிடம் இருக்கக்கூடிய அருட்கொடைகளை வைத்து யாரு நல்லமல் செய்கிறார்கள். வீரன் வீரத்தை வைத்து, செல்வந்தர்கள் செல்வத்தை கொண்டு, அறிவாளிகள் அறிவை கொண்டு, ஆளுமை உள்ளவர்கள் ஆளுமையை கொண்டு, குழந்தை பாக்கியங்களை உள்ளவர்கள் குழந்தைகளை கொண்டு என்ன செய்கிறார்கள் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த வாழ்க்கையை தந்திருக்கிறான், இந்த வாழ்க்கையின் அருட்கொடைகளை தந்திருக்கிறான் என்பதை மிக தெளிவாக குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அடுத்தது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் அனைத்தும் என்றைக்கு என்னுடைய ரூஹு போகுமோ அன்றையிலிருந்து என்னுடையதல்ல, அன்றையிலிருந்து அல்ல, அந்த நிமிடத்திலிருந்து, அதற்கு பிறகு ஓனர்ஷிப் அது டிரான்ஸ்பர் ஆகிவிடும்.
என்னுடைய வீடு என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அது என்னுடைய வீடு அல்ல. அந்த வீட்டுக்கு பல பேர் சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள். என்னுடைய வீட்டில் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், இவன் ஜோதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், ஒருவருடைய மனைவி அவருடைய வீட்டில் சாப்பாட்டுக்காக நீ மாப்பிணைந்து கொண்டிருக்கிறாள். மா, நாங்கள் சொல்லுவோமே சாப்பாடு சமைப்பதற்காக வேண்டி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு செய்தி வருகிறது, கணவன் வபாத்தாகி விட்டார் என்பதாக. அந்த பெண்மணி கையை தூக்கி விட்டாள். அவள் சொன்னால், இந்த சோறும் அனந்தவ சொத்தாக மாறிவிட்டது. இதனுடைய ஓனர்ஷிப்பும் எனக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இதுக்கு பல பேர் ஓனர்களாக மாறிவிட்டார்கள். எனவே இதனை எங்களுக்கு சாப்பிட முடியாது. ரெண்டு கையையும் உயர்த்தி விட்டால், அவள் சொன்னால், இதுக்கு இன்னும் பங்காளிகள் உருவாகி விட்டார்கள். எனவே இது எங்களுக்கு சொந்தமானதல்ல. எந்த நிமிடம் என்னுடைய உயிர் போகுமோ, அன்புக்குரிய சகோதரத்தை பெரியார்களே, என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருந்த அனைத்துக்கும் இன்னும் பல பங்காளிகள் வந்து சேர்ந்து விடுவார்கள். அதனுடைய மனைவியாக இருக்கலாம், என்னுடைய குழந்தைகளாக இருக்கலாம், என்னுடைய பெற்றோராக இருக்கலாம், என்னுடைய சகோதரிகளாக இருக்கலாம். சுபஹானல்லாஹ், சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய கசின்ஸாக இருக்கவும் வேணும். எங்களுடைய பெரியப்பாவுடைய மகன், எங்களுடைய பெரியம்மா அதாவது சாச்சாவுடைய மகனாகவும் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், இவைகள் அனைத்தும் தரப்பட்டிருக்கிறது. எந்த வினாடி எந்த நிமிடம் உயிர் போகுதோ அதே நேரத்தில் ஓனர்ஷிப்பும் போய்விடும். ஓனர்ஷிப்பும் போய்விடும். பிறக்கும் பொழுது குழந்தையாக பிறந்தோம், வாப்ப சொல்லையில் ஒரு நாளும் மகண்ட பேரை சொல்லி எனக்கு ஒரு அப்துல்லா கிடைத்திருக்கிறார் என்பதாக, எனக்கு ஒரு ஆயிஷா கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லவில்லை, எனக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. அதே குழந்தையினுடைய ஜனாதாவை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார்கள், ஜனாதா எப்பொழுது அடக்கம் செய்யப்படும். சுபஹானல்லாஹ், வைக்கப்பட்ட பெயரையும் வைத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகு பெயரும் கிடையாது, அதற்கு பிறகு பெயரும் கிடையாது. ஏதோ அறிமுகத்துக்காக வேண்டி, மக்களுக்கு விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னார் வஃபாத்தாகி விட்டார் என்று சொல்லுவார்கள். முதலாவது அறிவித்தல், ஜனாதாவுடைய அறிவித்தல், ஜனாதா என்பதாக சொல்லித்தான் ஆரம்பிப்பார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, எப்ப உயிர் போய்விடுமோ அந்த வினாடியிலிருந்து உரிமை உடைமைகள் பறிக்கப்பட்டுவிடும். ஆனாலும் மூன்று விடயங்களில் எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் எங்களுடைய திருநாமம் சேர்ந்திருக்கும், மறந்து விடாதீர்கள். அழிக்கப்பட முடியாது, அழிக்க முடியாது, அது அப்படியே இருக்கும். அதுல ஒன்று என்னுடைய அறிவு, என்னுடைய கையால் எழுதப்பட்ட கிதாபுகள், எங்களுடைய கைகளினால் தொகுக்கப்பட்ட கிதாபுகள், புத்தகங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தாகி விட்டார்கள், ஆனால் அந்த கிதாபுக்கு சொந்தக்காரர் அவர்தான். அது எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். இமாம் முஸ்லிமுடைய கிதாப் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரிஸ், உலகத்தில் இருக்கிற நூலகங்கள் அதற்கு சாட்சி சொல்லுகிறது. அறிவாளிகளே, யாருக்கெல்லாம் அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறானோ, மிக அன்பாக சொல்லுகிறேன், எங்களுக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய அறிவை கொண்டு நாங்கள் உலகத்தை சம்பாதித்தோம், பிரச்சனை இல்லை. நாங்கள் தேடின அறிவை, நாங்கள் தேடின உடைமைகளை எங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு எங்களுடைய குடும்பத்தினர் பங்கு போட்டுக் கொள்வார்கள். ஆனால் என்னை கொண்டு போய் மண்ணறையில் வைக்கும் பொழுது என்னுடைய அறிவையும் சேர்த்து வைத்து விடுவார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், யார் யாருக்கெல்லாம் என்னென்ன ஸ்கில்ஸ் அல்லாஹ் தந்திருக்கிறானோ, அது எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலும் சரி, சமூகத்துக்கு பிரயோஜனம் தரக்கூடிய எந்த ஒரு ஆளுமையாக இருந்தாலும், ஸ்கில்ஸாக இருந்தாலும், அதை சமூகத்துக்கு கொடுத்து விட்டு போவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களை போன்ற 100 பேரை உருவாக்கி விட்டு மௌத்தாகுங்கள். உங்களை போன்ற ஆளுமை படைத்த திறமை உள்ள 100 பேரை உருவாக்கி விட்டு மௌத்தாகுங்கள். அது உங்களுடைய கபருக்கு பிரயோஜனம் கொடுக்கும். அதுதான் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, உனக்கு பிரயோஜனம் தரக்கூடிய, பிறருக்கு பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய அறிவு, அது புத்தகமாக இருக்கலாம், அது ஒரு பயானாக இருக்கலாம், அது ஒரு ஒளியாக இருக்கலாம். சுபஹானல்லாஹ், அன்புக்குரிய சகோதரனே, அது ஒன்று. இரண்டாவது, நாங்கள் செய்த வக்ஃபுகள், எங்களுடைய வக்ஃபும் அப்படியே இருக்கும். அந்த வக்ஃபுடைய பேரை சொல்லுவார்கள். நான் நினைக்கிறேன், ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால், 5 டிகேட்ஸுக்கு முன்னால வாழ்ந்த முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டில் செய்த வக்குப்புகள் ஏராளம், இந்த நாட்டில் உருவாக்கிய வக்குப்புகள் ஏராளம். நாங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பள்ளி நாங்கள் கட்டின பள்ளி அல்ல இது, இது யாரோ உருவாக்கி விட்டு போனார்கள், நாங்கள் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறோம். என்னுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய பாடசாலைகள், மதரசாக்கள், பெரும்பாலும் முஸ்லீம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைகள், இவைகள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் செய்த வக்குப்புகள். அவர்களுடைய திருநாமங்கள் அங்கே பொதிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இது இன்னால் செய்தது, அதை மாற்ற முடியாது. அது சதகத்துன் ஜாரியா, அது நிரந்தரமாக இருக்கக்கூடிய தர்மம் சதகா. அல்லாமா இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லா சஹாபாக்களுக்கும் ஒரு வக்குஃபு இருந்தது. அவர்கள் வக்குஃபு செய்தார்கள், என்னுடைய மௌத்துக்கு பிறகு இருக்க வேண்டும், என்னை உலகத்துக்கு பறைசாட்டக்கூடிய ஒன்றாக இந்த அசட், இந்த சொத்து இருக்க வேண்டும். சுபஹானல்லாஹ். குழந்தைகளுக்கு கொடுத்தால் அதை குழந்தைகள் விட்டு விடுவார்கள், குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டு போனால் அது நிரந்தரமாக குழந்தைகளிடத்தில் ஒரு போதும் இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். பாப்பா கஷ்டப்பட்டு உழைத்து தந்த சொத்தை குழந்தைகள் துண்டு போட்டு விட்டு முடித்து விட்டார்கள், முடித்துவிட்டு அவர்கள் ஜகாத்து வாங்குவதற்கும் எலிஜிபிளாக மாறிவிட்டார்கள். அதுதானே உலகம், அதுதானே உலகம். அந்த உலகத்தை தானே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாப்பாவிடமிருந்து கிடைத்தது ஏக்கர் கணக்கில், பர்சேஸ் கணக்கில் குழந்தைகள் துண்டு போட்டு விட்டுவிட்டு, சுபஹானல்லாஹ், நான் ஜகாத்து வாங்க தகுதியானவனாக மாறிவிட்டேன், எனக்கு ஏதும் இருந்தா கொடுங்க என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் இன்றைய முஸ்லீம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்த சொத்துக்களை விற்கலாம், ஆனால் நீங்கள் உருவாக்கி விட்டு போன வக்குப்புகள் கைமாறப்பட முடியாது. அது இருந்து கொண்டே இருக்கும், உங்களுடைய பெயரை பறைசாட்டிக் கொண்டே இருக்கும். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த நாட்டு சட்டத்தில் கூட ட்ரஸ்ட் லா, அந்த லாக், அந்த ட்ரஸ்டுக்கு இருக்கக்கூடிய லாக் கீழே கூட இருக்கிறது. ட்ரஸ்டுடைய ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் விற்க முடியாது, அது அப்படியே இருந்து கொண்டிருக்கும். உங்களுடைய திருநாமம் அதிலே பதிக்கப்பட்டிருக்கும். நான் அதை பற்றியும் ஆழமாக கலைக்க வேண்டிய ஒரு குத்துபாவாக இந்த குத்துபாவை ஆக்கிக் கொள்ளவில்லை. ரெண்டு விடயம் சொல்லிவிட்டேன், ஒன்று உங்களுடைய அறிவு, இரண்டாவது உங்களுடைய நீங்கள் வைத்திருக்கக்கூடிய செய்த வகுப்புகள். மூணாவது, அன்புக்குரிய சகோதரத்தை பெரியார்களே, அம்மா எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக, எங்களுடைய உங்களுடைய குழந்தைகள் இந்த குழந்தைகளுடைய ஓனர்ஷிப்பும் நிரந்தரமான ஓனர்ஷிப். இது மௌத்துக்கு பிறகு அந்த ஓனர்ஷிப் மாறாது, அந்த ஓனர்ஷிப் மாறாது. ப்ராப்பர்ட்டியினுடைய, வாகனத்தினுடைய, வீடுடைய ஓனர்ஷிப் மாறுவது போன்று என்னுடைய குழந்தைகளுடைய ஓனர்ஷிப் ஒரு நாளும் மாறாது. அந்த குழந்தைகள் என்னுடைய குழந்தைகள், அது எங்களுடைய குழந்தைகள், அது எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஊடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு தந்த ஒரு அருள், ஒரு நிஅமத். அதுக்கு பிறகு என்னுடைய திருநாமம் எழுதப்பட்டுத்தான் இருக்கும். உதுஉஹும் லிஆபாஇஹிம், சுப்ஹானல்லாஹ், உதுஉஹும் லிஆபாஇஹிம். நீங்கள் அவர்களை அழைக்கும் பொழுது அவர்களுடைய தகப்பனுடைய பெயரை சொல்லி அழையுங்கள். யாரோ ஒருவருக்கு பிறந்ததை தத்தெடுத்து விட்டு அவருடைய பெயருக்கு உங்களை உங்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியாது, அது பெரும் பாவம், அது பெரும் பாவம். யாருக்கும் சொல்ல முடியாது, என்னுடைய தாய்க்கு நிகராக யாரையும் கொண்டு வந்து வைக்க முடியாது. உதாரணமாக ஒருவர் சொல்லுகிறார், என்னுடைய அவருடைய மனைவியை பார்த்து எனக்கு நீ தாயை போல என்று சொல்லிவிட்டால் சட்டம் மாறிவிடும், பிரச்சனையாகிவிடும். தாய் தகப்பனுக்கு ஈக்குவலாக, தாய் தகப்பனுக்கு சமனாக யாரையும் கொண்டு வந்து வைக்க முடியாது. நீங்க யாருக்கு பிறந்தீர்களோ அவருடைய பேரு தான் உங்களுடைய திருநாமத்துக்கு பெயர் எழுதப்பட வேண்டும். நாளை கயாமத்துடைய நாளையில கூட சுவர்க்கத்துக்கு முன்னால் இருந்து கொண்டு மலக்குவார்கள், என்னுடைய திருநாமத்தை வாசிக்கும் பொழுது கூட என்னுடைய மாப்பாவுடைய பெயரை சேர்த்து தன்னை வாசிப்பார்கள். இன்ன புலான விட புலான், இன்னாருடைய மகன் இன்னார். அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, குழந்தைகளும் எங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, எங்களுடைய ஒரு அசட். அது எங்களுக்கு மௌத்துக்கு பிறகும் பிரயோஜனம் தரக்கூடியது. வலதும் சாலிஹம் யதுஉ லஹு, உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான குழந்தைகள் உங்களுடைய கபருக்கு நல்லதை கொண்டு சேர்ப்பார்கள், உங்களுடைய திருநாமத்தை வாழ வைப்பார்கள். நாளை கயாமத்துடைய நாளையில் அவர்களை கொண்டு நீங்க சொர்க்கம் போவீங்க. ஆபாவுக்கும் அபனாவுக்கும் لا تدرون ايهم اقرب لكم نفعا. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சுப்ஹானல்லாஹ்.
ஒரு சிலர் சுவர்க்கத்துக்கு போவாங்க, பெட்ரோலின் ஊடாக சுவர்க்க போவாங்க, வாப்பக்காக வேண்டி இவர்களை அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். ஒரு சிலரை குழந்தைகளுக்காக வேண்டி சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். சுப்ஹானல்லாஹ். வாப்ப சுவர்க்கவாதி, குழந்தைகள் அந்த இடத்துல இல்ல, ஆனாலும் அந்த வாப்பாவை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் வாப்பாவுடன் சேர்த்து குழந்தைகளை சுவர்க்கத்துக்கு அனுப்பி விடுவான். ஒரு சில சந்தர்ப்பங்களில் மக்கள் சொர்க்கவாதிகளாக இருப்பார்கள், சுபஹானல்லாஹ். குழந்தைகள் சொர்க்கவாதிகள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், சுபஹானல்லாஹ். அடைய வேண்டிய இடங்களை எல்லாம் அடைந்து விட்டார்கள். தகப்பன் பெற்றோர்கள் அந்த இடத்தில் இல்லை, ஆனாலும் அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகனை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி, குழந்தைகளை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி பெற்றோரை சேர்த்து அனுப்பி விடுவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பு நண்பர்களே, அன்பு பெரியார்களே, இப்ப யோசி என்ன செய்யும்? ஹதீஸ் வந்திருக்கிறது, சில ஹதீஸ்களை படிப்போம். ஹதீஸ் சொல்லுகிறது, கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் செய்த பாவத்தில் ஒரே ஒரு பாவம் அவனுக்கு போது, வேறொரு பாவமும் தேவையில்லை. நீங்க வட்டி வாங்க தேவையில்லை, நீங்க ஜினா செய்ய தேவையில்லை, நீங்க படுதூறு சொல்ல தேவையில்லை, நீங்க எந்த பாவமும் செய்ய தேவையில்லை, ஒரே ஒரு பாவம் உங்களோட நாசத்துக்கும் அழிவுக்கும் போதும், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் ரிவாயத் செய்றாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உட்பட இன்னும் பல முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். சொல்றாங்க, கஃபா பில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதனுக்கு பாவத்தால் போதும், ஒரே ஒரு பாவம், வேற எந்த பாவமும் செய்ய தேவையில்லை, வேண்டிய மட்டும் நன்மை செய்வோம். ஆனா ஒரு பாவம் அந்த நன்மைகளால், அந்த ஒரு பாவத்தின் வரக்கூடிய இந்த நீங்க செய்யக்கூடிய நன்மைகளால் அந்த ஒரு பாவத்தை அழிக்க முடியாது, அந்த பாவம் இருந்து கொண்டே இருக்கும். வட்டி வாங்கினோம், தௌபா செய்து விட்டோம், எடுத்தது எல்லாம் கொடுத்து விட்டோம், சம்பாதித்த எல்லாம் திருப்பி ஒப்படைத்து விட்டோம், தௌபாவாக மாறிவிடும், தௌபாவாக மாறிவிடும். ஒருவருடைய சொத்தை அபகரித்தோம், சரி திருப்பி கொடுத்து விட்டோம், தௌபாவாக மாறிவிடும். ஒருவருடைய சொத்தை அபகரித்தோம், திருப்பி கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் போய் கால் மடித்து உட்கார்ந்து நான் உங்களுக்கு தர வேண்டிய ஒன்று இருக்கிறது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், தர முடியாமல் இருக்கிறது என்று சொல்லிவிட்டால் மன்னிப்பாக மாறிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். சொன்ன பாவத்தால் ஒரு மனிதனுக்கு போதும். அது என்ன தெரியுமா? யாரெல்லாம் என்னுடைய செலவுக்கு கீழே வாழுகிறார்களோ அவர்களை நாசப்படுத்துவது. என்னுடைய குழந்தைகள் என்னுடைய செலவுக்கு கீழே உள்ளவர்கள், என்னுடைய பராமரிப்பில் உள்ளவர்கள், என்னுடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள், என்னுடைய கண்ட்ரோல்ல உள்ளவர்கள், நான் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துகிறேன், அவர்களை மட்டுப்படுத்த முடியும், அவர்களை கட்டுப்படுத்த முடியும், அப்படிப்பட்டவர்களை யார் நாசமாக்கி விட்டார்களோ அந்த பாவம் உங்களுக்கு போதும். அந்த பாவத்தை நிகழ்த்த பாவம் எதுவும் கிடையாது. ஏன் காரணம்? என்னுடைய குழந்தையை நான் நாசமாக்கி விட்டால், நாசமாக்கியது என்னுடைய குழந்தையை அல்ல, நாசமாக்கினது அடுத்த ஜெனரேஷனை, அடுத்த ஜெனரேஷன். நாங்க இருக்கிறோம் பெஸ்ட் ஜெனரேஷன் என்றால், என்னுடைய குழந்தைகள் செகண்ட் ஜெனரேஷன் என்று சொன்னால், எந்த குழந்தையை நான் சரியாக வளர்க்கவில்லை என்றிருந்தால் அந்த குழந்தைகள் தேர்ட் ஜெனரேஷனை நாசமாக்கி விடுவார்கள். நாங்கள் மௌத்தானதுக்கு பிறகும் மன்னரையில் இருப்போம், உலகத்தில் அநியாயங்கள் நடப்பதற்கு நாங்கள் தான் காரணமாக இருந்திருப்போம். எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்யவில்லை, தின்ன கொடுத்தோம், உடுக்க கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், இருப்பிடம் கொடுத்தோம், அனந்தரசத்து கொடுத்தோம், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தோம், ஆனால் நல்ல பிரஜைகளாக அவர்களை வாழ வைக்கவில்லை, நல்லவர்களாக மாற்றவில்லை, அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கவில்லை. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள், கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். இன்று எத்துணை பெண்கள், எத்துணை சகோதர சகோதரிகள் நிக்காஹ் என்ற திருமண வாழ்வுக்குள்ளே நுழைந்ததற்கு பிறகு அவர்களுடைய இன்லோஸுக்கு மதுவா செய்றாங்க, இன்லோஸுக்கு மாப்பிளைக்கு மதுவா செய்றாங்க, இல்ல
மனைவிக்கு வதுவா செய்யறாங்க இல்லை. ஏன் காரணம் என்றால், நானும் நீனும் கணவனாக மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நான் உனக்கும் நீ எனக்கும் வதுவா செய்து என்ன பிரயோஜனம் என்னது சொல்றாங்க. நல்ல ஒரு பிள்ளை ஆனா வளர்ப்பு சரியில்லை, நல்ல ஒரு குழந்தை என் கணவன் மிச்சம் நல்லம், அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, பாவம் அவர் சரியாக வளர்க்கப்படவில்லை. அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய காலத்தில் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆயிரக்கணக்கான சகோதரர்களும் திரைக்கு பின் இருக்கிறார்கள். வதுவா செய்தாங்க, மதுவா செய்றாங்க. குழந்தைகள் சொல்கிறார்கள், குழந்தைகள் சொல்லும் பொழுது கிராண்ட் சன்ஸ் அதாவது பேர பிள்ளைகள் சொல்றாங்க, எங்கட வாப்பா மிச்சம் நல்லம், எங்கட டடி மிச்சம் நல்லம், எங்கட மாமா மிச்சம் நல்லம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஆரம்பத்தில் கிடைக்க இல்லை. எங்கட கிராண்ட் ஃபாதரும் கிராண்ட் மதரும் சண்டை பிடித்து பிடித்து வளர்த்ததால எங்கட வாப்பக்கும் அதே ஹெபிட் தான் இருக்குது. யாரு சொல்றாரு இது? இது யாரு சொல்றாரு? இது கிராண்ட் சன் சொல்லுது. யார பத்தி? தந்த ஃபாதரை பத்தி அல்ல, தந்த ஃபாதரை வளர்த்த ஃபாதரை பத்தி. இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபாபில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதனுக்கு பாவம் மிச்சம் செய்ய தேவையில்லை, நீங்க ஒரு பாவம் போதும். அதுதான் உங்களுடைய பராமரிப்பின் கீழ் இருக்கக்கூடிய அன்பு குழந்தைகளை அன்பு செல்வங்களை நாசமாக்கி விடுவது. எத்தனையோ பேர் நாசமாக்கி விட்டார்கள், நாசமாக்கி விட்டார்கள். மனவருத்தத்தோட சொல்லுகிறேன், இது யாரையும் குத்தி காட்டுவதல்ல, இது யதார்த்தம். உள்ளத்தில் கொஞ்சம் கையமைச்சு சிந்தியுங்கள், நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்திருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, மனைவியை தலாக்கு சொல்லலாம், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தலாக் என்று சொல்லக்கூடியது ஒரு ஷேம்லெஸ், அதாவது வெக்கம் இல்லாத ஒரு செயலாக மாறிவிட்டது. சும்மா அழகாக சொல்றாங்க, நான் தலாக்கு சொல்லிட்டேன். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால் தலாக் என்று சொல்லக்கூடிய ஒன்று நிகழும் என்றிருந்தால் ஊரே அசந்தி ஊரே ஒரு வகையான பதட்டத்துக்குள்ளாகிவிடும். குடும்பம் அல்ல ஊரு, என்னோட ஊர்ல ஒரு டிவோர்ஸா, என்னோட ஊரை நம்பி தந்த ஒரு பெண் குழந்தைக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டார்களா என்று சொல்லி அந்த ஊருக்குள்ளே அந்த கிராமத்திலே ஒரு வகையான பதட்டம். கிராமமே பேசும், கிராமத்தில் உள்ளவர்கள் அதை முன்னின்று சமாளிப்பார்கள். சுபஹானல்லாஹ், என்னோட ஊருக்கு வந்த ஒரு பெண்ணை நாங்கள் எப்படி விவாகரத்து செய்து அனுப்புவது, அது எங்களுடைய ஊருக்கு ஒரு வெட்கம் என்று சொல்லக்கூடிய மனோநிலை இருந்திருக்கிறது ஆரம்பத்தில். இதற்கு சரித்திர வரலாறுகளா சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எப்படி என்று சொன்னால், நிக்காஹுகள் திருமணங்கள் நடைபெற்றதற்கு பிறகு கல்யாணம் சாப்பிட்டு வந்தவனுக்கும் வலிமாவில் பங்கெடுத்தவனுக்கும் யாரிடத்திலும் வாய் தொடர்ந்து கேட்க கஷ்டமாக இருக்கிறது, ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களா என்று சொல்லி. ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களா எப்படி வாழ்க்கை என்று கேட்பதும் கஷ்டமாக இருக்கிறது. ஏன் காரணம் என்றால், வீட்டுக்குள்ளே நடப்பது எங்களுக்கும் தெரியுமோ என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் தானோ இந்த கேள்வி கேட்கப்பட்டு விட்டது என்று சொல்லி அவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அன்பு பெரியார்களே, ஒரு விடயத்தை கவனத்தில் எடுங்கள். டிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கம் என்ன தெரியுமா சொல்லுது? கல்யாணத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய ஏராளமான வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. நான் வணக்கம் என்று சொல்லுகிறேன், பழக்க வழக்கம் அல்ல, வணக்கம். ஈஜாபு கபூல் நடப்பதற்கு முன்னால செய்யப்பட வேண்டிய வணக்க வழிபாடுகள் இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? பொன் பார்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு வணக்கம். அது கஷ்டம் அல்ல, அது ஒரு பழக்க வழக்கம் அல்ல, ஒரு சுண்ணா. பொண்ணை பார்க்க வேண்டும், அவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும், ரீபத்து பேசலாம், புறம் பேசலாம், அவர்களுடைய குறைகளை தேடி பார்க்க வேண்டும். என்ன பின்புலம் கொண்டவர்கள்? இந்த குடும்பத்தில் யாராவது ஹராத்தில் பிறந்திருக்கிறாங்களா? இந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு அறைகுறை இருக்கிறதா? எங்களுக்கு என்ன வேணும்? இந்த குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்குது? இந்த குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்குது அவ்வளவு தான் தெரியும். நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா, நஊது பில்லாஹி மின்ஹா. அந்த திருமணம் நீடிக்காது, அந்த திருமணம் நீடிக்காது. என்னுடைய வார்த்தை அல்ல, இது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. பனு ஹாதஸ் ஸமானி லா யஅரிஃபூன இல்லா தீனார வ தராஹிம். பேலன்ஸ் ஷீட் கேட்டு அனுப்புறாங்க, வீட்டுடைய வீடை கேட்டு அனுப்புறாங்க செக் பண்ணி கொள்றதுக்கு. இது கதை அல்ல, நான் நிரூபிப்பேன் தேவை என்றால். இதற்கு பெயர் இஸ்லாமிய திருமணமா? இதற்கு பெயரா பாரக் அல்லாஹு லக்குமா வ பாரக் அலைக்குமா? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிக்காஹ் என்று ஒன்று நடப்பதற்கு முன்னால் மார்க்கம் சொல்லுகிறது, தேடிப்பாரு, விசாரித்து பாரு. அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவர் ஜினா செய்திருக்கிறார், அதையும் பாரு. ஜினா, வாப்ப ஜினாவில் ஈடுபட்டிருக்கிறாரா? இதை பார்க்கும்படியாக மார்க்கம் சொல்லுகிறது. குஃபு என்றால் தராதரம் என்று சொன்னால் அதுதான். அந்த இந்த ஊர் அந்த ஊர் அல்ல, அந்த குடும்பத்தில் பரம்பரையில் ஏதும் ஏதும் கொலப்படிகள் இருக்கிறதா? ஏதாவது யாராவது இப்படி பிறந்திருக்கிறார்களா? ஏன் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், இந்த காலத்தில் எல்லாரும் என்ன பேசுவாங்க, எனக்கு டயபெட்டிக்ஸ் என்று சொன்னா டாக்டர் முதலாவது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? உங்களோட உம்மக்கு இருந்துச்சான்னு கேட்பாரு, உங்களோட வாப்பக்கு இருந்தாருதான் கேட்பாரு. அதுக்கு என்ன எல்லாரும் சொல்றீங்க, இல்ல 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 எனக்கு இல்ல, எனக்கு இல்ல, வாப்பக்கு இல்ல, உம்மக்கு இல்ல, யாருக்கும் இல்ல. அப்ப டாக்டர் சொல்லுவாரு, இது என்னமோ ஒரு டெஸ்ட்ல ஏற்பட்ட மிஸ்டேக்காக இருக்கும், நாங்க இந்த மருந்தை பாவிச்சுட்டு ஒரு 15 நாளைக்கு பிறகு மறுவா டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். டாக்டருக்கு கூட சந்தேகம் வரும், ஏதா ஜீன்ஸ்ல அந்த நோய் இல்ல. இவர் சொன்னாரு, இல்ல என் உம்மக்கம் இருந்துச்சு, என் வாப்பக்கம் இருந்துச்சு, என் அப்பக்கம் இருந்துச்சு, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் இருந்தா டாக்டர் ரிப்போர்ட் பார்க்க மாட்டாரு. டாக்டர் சொல்வாரு, மருந்து தந்துடுவார், இதை பாவீங்க, உங்களுக்கு இதுதான் கபருக்கு போகும் வரைக்கும். ஏன் டயபெட்டிக்ஸ் அதுக்கு ஜீன்ஸ் பாக்கிறதா? அதுக்கு என் குடும்ப பின்னணியை பாக்கிறதா? என் ஓபன் ஹார்ட் சர்ஜரிக்கு என் குடும்பத்தை பாக்கிறதா? இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிக தெளிவாக சொல்றாங்க, நான் அனைவருக்கும் சொல்றேன், அது இரண்டாவது கல்யாணம் என்ற பெயர்ல செய்யப்படக்கூடிய சினாக்களாக இருந்தாலும் சரி, இரண்டாவது நிக்காஹ் என்ற பெயர்ல செய்யப்படக்கூடிய சினாக்களாக இருந்தாலும் சரி, நிக்காஹ் என்று சொன்னால் அது ஒளிச்சு மறைச்சு செய்யறதல்ல. எங்கட வீட்டுல கல்யாணம் நடக்க போகுது என்பதை வீடுகள்ல ரமான் தட்டி அறிமுகப்படுத்துங்கள் என்று இமாம் திருமிதியினுடைய ரிவாயத்தில் ஹதீஸ் இருக்கிறது. எங்கட வீட்டுல நிக்காஹ் நடக்க போகிறது என்பதை கண்டி கலாச்சாரத்தில் இருக்கிறது, வீடுகள்ல ரமான் தட்டி அறிமுகப்படுத்துவார்கள். ஒரு கிழமைக்கு வீட்டுல பெண்கள் வந்து ரமான் தட்டுவார்கள். என்ன அடையாளம் என்றா, இந்த வீட்டில் ஒரு நிக்காஹ் நடக்க போகுது என்பதை அறிமுகப்படுத்துவதற்கு அந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. நிக்காஹை அறிமுகப்படுத்துங்கள், இது யாருக்கும் தெரியாது. இல்ல நாங்க ஷரியத்துடைய முறையில தானே கல்யாணம் செஞ்சோம். ஷரியத்து மட்டுமல்ல, நல்லக ஞாபகம், சரியத்து மட்டுமல்ல, இந்த நாட்டு சட்டம் இருக்கிறது, இந்த நாட்டு சட்டம், அதற்கு சலுட் அளிக்க வேண்டும், இந்த நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். ஏன் நான் வாழ்ற நாடு, இந்த நாட்டுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, முஸ்லீம் பர்சனல் லால நிக்காஹ் எப்படி நடக்க வேண்டும். இரண்டாவது கல்யாணம் அல்ல, 3-4 செய்யலாம். இந்த நாட்டு சட்டத்தில் முறையாக செய்யப்பட வேண்டும். என்ன முறையாக செய்யப்பட வேண்டும், என்ன முறையாக செய்யப்பட வேண்டும்? நான் சொல்லேன், குழந்தைகளுடைய விடயத்தில் நாசமாக்க வேண்டாம். நிக்காஹ் இல்லாம மார்க்க முறப்படுத்தி நிக்காஹ் செய்து விட்டு குழந்தையை பெற்றெடுத்துட்டீங்க, அந்த நிக்காஹுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கேள்வி கேட்டிருக்குது, மாப்பிள முன்னால விவாகரம் செய்தவரா என்று சொல்லி ஒன்றோ நீங்க போடுவீங்க இல்ல என்று சொல்லி இரண்டாவது கல்யாணத்துல. அப்ப முந்தி செஞ்ச கல்யாணம் என்ன? இப்ப நாட்டு சட்டத்தை வயலேட் பண்றீங்க. அப்படி இல்லடா, என் மனைவி மவுத் என்று சொல்லி டெத் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், உங்களோட மனைவி மவுத்தில் உசுரோட இருக்கிறா. அப்படி இல்லடா, உங்களோட மனைவி என் டெஸ்ட் கல்யாணத்துல நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன், என் டிவோர்ஸ் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், உங்களோட மனைவி டிவோர்ஸ் ஆக இல்ல, அவங்களோட இருக்கிறா. இப்ப என்ன கொடுக்கணும்? 3வது மனைவியினுடைய நோ அப்செக்ஷன் லெட்டர் கொடுக்கணும். என் ஹஸ்பண்ட் 2வது கல்யாணம் முடிக்கிறதுல எனக்கு எந்த விதமான செகண்ட் ஒப்பீனியனும் இல்ல, அவர் செய்து கொள்ளட்டும், இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு பெண் எழுதி கொடுக்கணும். அதை எழுதிட்டு மனைவியிட சைன் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சைன் அடிக்க இயலாது. யார ஏமாத்த போறீங்க? இது இல்லாம ஒரு புள்ள பிறந்தா இந்த முல்லைக்கு உண்மை யாரு, வாப்ப யாரு? மன வருத்தத்தோட சொல்லுகிறேன், மனக்கவலையோட சொல்லுகிறேன், அப்படி பிறந்த குழந்தைகள், நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்யாதீர்கள். தாய்மார்க்கு சொல்லுகிறேன், தாய்மார்க்கு சொல்லுகிறேன், கணவன் இரண்டாவது நிக்காஹுக்கு போறாரா, அதை தடுப்பதற்கு உனக்கு அதிகாரம் கிடையாது சகோதரியே. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரம். ஆண்களுக்கு சொல்லுகிறேன், அந்த அதிகாரத்தை அடைந்து கொள்வதற்கு மனைவியை ஏமாற்ற முடியாது, மனைவிட்ட பொய் சொல்ல முடியாது, மனைவிட்ட சொல்ல தேவையில்லை, ஆனா மனைவியை ஏமாற்ற முடியாது. நாட்டு சட்டத்தில் மனைவிடத்தில் பெர்மிஷன் எடுக்க வேண்டும், அது நாட்டு சட்டம். இந்த ரெண்டுக்கு மத்தியில தான் இந்த நிக்காக நடக்க வேண்டும், இந்த திருமணம் நடக்க வேண்டும், அப்படித்தான் குழந்தைகள் கிடைக்க வேண்டும். ஆனா உங்களுக்கு அவர் முதலாவது மனைவி, இவர் இரண்டாவது மனைவியாக இருக்கேலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இது ஒன்று இது ரெண்டு பார்க்கிறது கணவன் மனைவியில தான். ஆனா இந்த ரெண்டு நிக்காகளையும் கிடைச்ச புள்ளைக்கு வாப்ப நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு புள்ளையையும் ஒரே தராசில வச்சு பார்க்க வேண்டும். இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் செய்யற ஃபெசிலிட்டிஸ் ஒரே ஃபெசிலிட்டி தான் இருக்க வேண்டும். இந்த ரெண்டு குழந்தைகளுடைய ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறீங்களா, ஒரே வழியாக யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கிறார். நபியினுடைய காலத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்துச்சு, இன்றைக்கும் அது நடக்குது. என்ன நடக்கு தெரியுமா? இரண்டாவது கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு சரி என்ன செய்ய, ஏதோ தல நசீபு, நான் இப்படியே வாழ போறேன் என்று முதல் மனைவி முடிவெடுத்துட்டு அவ கண்டிஷன் போடுவா என்ன தெரியுமா? சொத்தெல்லாம் எழுதோணும் என்ற பிள்ளைகளுடைய பேருக்கு, வீட்டை எழுதோணும் என்ற பேருக்கு, சொத்தெல்லாம் எழுதோணும் என்ற பேருக்கு, பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ல என்ற மகளுடைய பேரை போடணும், ஒன்றும் அங்க இல்லை என்று சொல்லி முதல் மனைவி அடம் பிடிப்பா. மார்க்கம் சொல்லுது அது உனக்கு அனுமதி கிடையாதுப்பா, அந்த அளவுக்கு உனக்கு பவர் கிடையாது. உன்னோட மாப்பிள்ளைக்கு கண்டிஷன் போடுற அளவுக்கு ஒவ்வொருவரும் ஏன்ன மார்க்கம் என்னன்றத புரிஞ்சுக்கோங்க. சில சந்தர்ப்பங்கள்ல இரண்டாவது மனைவி எப்படி தெரியுமா வருவா, எனக்கு ஒன்றுமே வாடம், எனக்கு ஒரு வாழ்க்கை மட்டும்தான் வேணும்னு உள்ளுக்கு வந்துடுவா. உள்ளுக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு தெரியும் என்ன பவர் எனக்கு இருக்குன்னு சொல்லி அவ மார்க்கத்தை படிச்சிடுவா. இப்ப அவ சொல்லுவா, நான் இரண்டாவது மனைவி உங்களுக்கு, என்ன அவவே நீ ஈக்குவலா தான் பார்க்க வேண்டும். அன்பு தாயே, நீ எப்படி உள்ளுக்கு வந்தா என்பதை பார்த்துக்கோ. ஆனா கணவன் மனைவி கிடையில பிரச்சனை வரையிலும் பிறந்த பிள்ளை கிடையில பிரச்சனை வர முடியாது. இந்த ரெண்டு குழந்தையையும் ஒரே கண்ணுக்கு தான் பார்க்க வேண்டும். நபியினுடைய காலத்துல ஹஜ்ரத் நுஃமான் என்று சொல்லக்கூடிய சஹாபி இருந்தாங்க. நுஃமான் ஒரு பிரபல்யமான சஹாபி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சஹாபி. அவங்க நிக்காஹ் செஞ்சாங்க ஒரு பெண்ணை, இரண்டாவது கல்யாணம் அல்லது மூணாவது கல்யாணம் நிக்காஹ் செஞ்சாங்க. அந்த பெண்ணுடைய பேர் வந்துட்டு ஹதீஸுடைய கிதாபுகள்ல வந்திருக்கிறது, அம்ரா பின்த் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஹஜ்ரத் ரவாஹா ரலியல்லாஹு சகோதரி அம்ரா வந்து நிக்காஹ் செஞ்சாங்க. நிக்காஹ் செஞ்சதுக்கு பிறகு அந்த நிக்காஹினூடாக ஒரு குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தையினுடைய பேரு பஷீர் ரலியல்லாஹு தஆலா. இந்த பஷீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது எங்களோட வீட்டுக்குள்ள எங்களோட உமா ஒரே எங்க மாப்பாட்ட சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, ஏண்ட புள்ள சின்ன புள்ள, நீங்களும் ஒரு வயசாளியாக இருக்கிறீங்க, உங்களோட மற்ற புள்ளையெல்லாம் பெரிய பிள்ளைகள், நீங்க மவுத்தானா ஏண்ட புள்ளைக்கு இவங்க உண்டு சொத்து கொடுக்க மாட்டாங்க, அதனால எப்படி சரி ஏண்ட புள்ளைக்கு நீங்க ஒரு சொத்தை கொடுத்துட்டு தான் ஆக வேண்டும் என்று சொல்லி ஒரே ஏண்ட உமா ஏண்ட வாப்பாவை பிடிச்சு அடம்பிடிப்பா. ஏண்ட வாப்பா ஒன்றுமே செய்ய முடியாம எனக்கு ஒரு சொத்தை எழுதிட்டாரு. சுபஹானல்லாஹ், என்ன என்ன உதாரணம் இது? இது ஹதீசுடைய கிதாபுகள்ல புகாரி முஸ்லிம் இருந்து எல்லாம் பதிவான ஹதீஸ் இது. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த பெண்மணி என் உண்மை இருக்கிறாரே ஒரு இன்டெலிஜென்ட், அவ என்ன தெரியுமா சொன்னா, இதெல்லாம் எழுதி முடிச்சதுக்கு பிறகு சொன்னா, இப்ப ஒரு விஷயம் நடக்கணும், இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சாட்சியாக நிற்கணும். இதுதான் பெண்கள், இன்ன கைத குன்ன காணாவு,
பெண்களுடைய சூழ்ச்சி, பெண்கள் இன்டெலிஜென்ஸ், பெண்களுடைய விவேகம். அவர் சொன்னா இது இப்படி நடந்து சரிவர மாட்டாரு. நீங்க கொடுத்த சொல்றீங்க, நீங்க சொன்னாலும் உங்களோட மௌத்துக்கு பிறகு பின்ன காலத்துல உங்களோட பிள்ளைகள் கொடுப்பாங்களா, எனக்கு ஒரு டவுட் இருக்குது. எனவே இதுக்கு யார தெரியுமா சாட்சியாக வச்சோனம், அதற்கு ரசூலுல்லாஹ் விட்னஸ் ஆகணும். அவங்க விட்னஸ் ஆக இருந்தா தான் இது நடக்கும். அப்ப அதுலே ஒண்ணு செய்யலா சொல்றாங்க. நுஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன கொஞ்ச நேரம் வாப்பா நடப்பிச்சு கூட்டிட்டு போனாரு, மறுவ தூக்கி கொண்டு போனாரு. நான் அந்த அளவுக்கு ஒரு சின்ன புள்ள, நான் வாப்ப என்ன தூக்குற வயசுல உள்ளவர், ஒரு 10-12 வயசு கூடியாக இருக்கும். நான் நபீட்ட போனதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், போய் சொன்னாங்க இப்படித்தான் எனக்கு இந்த மகன் நுஃமானுக்கு பஷீருக்கு இந்த காணிய நான் ஹதியாவாக கொடுத்துட்டேன், கிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லிட்டு இதுக்கு நீங்க விட்னஸ் ஆகிறீங்களே என்று சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ் பிரகாரம் பேசாத நபி கேட்டாங்க, நுஃமானுக்கு நீங்க கொடுத்தது போல உங்களோட ஏனைய குழந்தைகளுக்கும் நீங்க கொடுத்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நீங்க உங்களோட ஒரு மனைவியில பிள்ளைக்கு கொடுக்கறீங்க, அது புள்ளி வலது நகல் தரிசனம், இதே மாதிரி மத்த எல்லா பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, இல்ல யார் சொல்லுமா, இவர் சின்னவர் தானே, அதனாலதான் இவருக்கு கொடுத்தேன். அப்ப சொல்லு கோபப்பட்டு சொன்னாங்க, இந்த பாவத்துக்கா நீ என்ன விட்னஸ் அழைக்க போறாய், இந்த பாவத்துக்கா நீ என்ன விட்னஸ் அழைக்க போறாய். அன்புக்குரியவர்களே, குழந்தைகள், நீங்க டிவோர்ஸ் ஆனதுக்கு பிறகும் நீங்க விவாகரத்து பெற்று போனதுக்கு பிறகும் உங்களோட இரண்டாவது மூணாவிட மனைவியிட குழந்தையும், அது இரண்டாவது குழந்தை அல்ல, அது மூணாம் தர குழந்தை அல்ல, அது உங்களோட குழந்தை. முதல் குழந்தையினுடைய ஃபியூச்சர் நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதே விதத்தில் யோசிக்க வேண்டும். சமூகத்துக்கு நீங்க அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும், சமூகத்துக்கு நீங்க அறிமுகப்படுத்த வேண்டும். எந்த குழந்தைகள் இது, இது எந்த குழந்தை என்று சொல்லி நீங்க சமூகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த குழந்தைகளை அப்படி அறிமுகப்படுத்தப்படாத நூற்றுக்கணக்கான குழந்தைகள் பாடசாலைக்கு போனா டிரைவர் தான் போறாரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு, டிரைவர் போறாரு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு. ஏன், அதே குழந்தையில அதே பாடசாலையில அந்த வாப்பட மூத்த மனைவியிட புள்ள படிக்குது, அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் இவர் போறாரு, இரண்டாவது பேர் புள்ளட பேரண்ட்ஸ் மீட்டிங் டிரைவர் போறாரு. யார்கிட்ட நீங்க நாடகம் நடிக்கிறீங்க, யார ஏமாத்துறீங்க? உங்களுக்கு ரெண்டு மனைவி இருக்கலாம், குழந்தைகளை ஒரே கண் கொண்டு பாருங்கள். இது ஒரு நீண்ட ஹதீஸ், இது ஒரு நீண்ட பாடம், இது முடிக்கிற பாடம் அல்ல. இந்த மட்டும் சொல்றேன், நீங்களும் உங்களோட மனைவியும் விவாகரத்து பெற்றுக் கொள்ளலாம். நாங்கெல்லாம் கதா கதிரை நம்பி இருக்கின்றோம், கதா கதிரை நம்பி இருக்கின்றோம். சுபஹானல்லாஹ், விவாகரத்து பெற்றதற்கு பிறகு ஏன் எங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து என்னோட குழந்தைகளுடைய ஃபியூச்சரை பற்றி பேச முடியாதா, ஃபியூச்சரை பற்றி பேச முடியாதா? நான் விவாகரத்து பெற்றுட்டோம், கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள், எனக்கும் உனக்கும் உள்ள குழந்தைகள் இவர்கள், இந்த குழந்தைகளுடைய திருமணம், இந்த குழந்தைகளுடைய எஜுகேஷன், இந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு, இந்த குழந்தைகளுடைய தேவைகள், இந்த குழந்தைகளுடைய கேரிங், இது அனைத்தும் யாரு பேச வேண்டும்? சமூகம் பேசுறதல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒரே டேபிள் உட்கார்ந்து பிள்ளைகள் சம்பந்தமாக என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது, யார் என்ன செய்ய வேண்டும், இதை பேச முடியாதா? மாற்று வார்த்தை சார்ந்த சகோதர சகோதரிகள், விவாகரத்துக்கு பிறகும் நாங்கள் செப்பரேட் ஆகிட்டோம், இது நசீபில இல்லை, எங்களுக்கு வாழ்க்கை செட்டாக இல்லை, நாங்க பிரிஞ்சிட்டோம், ஆனா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு மூணு குழந்தைகள் இருக்கிறது, நாங்க ஒரே டேபிள் உட்கார்ந்து பேசுவோமே, நாங்க ரெண்டு பேரும் ஒரு பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போவோமே. நான் சொல்ல இல்ல மகரம் இல்லாம போங்கன்னு சொல்லி, அந்த மாப்பிள்ளவங்களுக்கு மகரம் என்று சொல்ல இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு உங்களோட மகரத்தோட வரையிலும் இவர் இவர் வருவாரு, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எங்களோட பிள்ளைய ஸ்கூல்ல போடுறதுக்கு நாங்க சைன் பண்ணுவோமே ரெண்டு பேரும், நான் பேரன், நான் வாப்பா, நீ உமான்னு சொல்லி என்ன வரப்போகுது? அந்த புள்ள சொல்லும், எனக்கு உம்மா வாப்பா இருக்கிறாங்க, எனக்கு உம்மா வாப்பா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் இருக்கிறாங்க, ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றுக்கு இல்லை. அவ்வளவுதான் விஷயம், நீக்காக கார் அடிக்கிறாங்க சில கட்டங்கள்ல, திருமணத்தில் நிக்காஹுடைய கார்டு வரும், வடிமா கார்டு,
அந்த இன்விடேஷன் வரும் பள்ளியில நிக்காக நடக்கணும். உலகாக்கள் அங்க வந்து பார்த்தா கால் வருகிறது, இதுல போட்டிருக்கிற வாப்பா இது வளர்ப்பு, இது உம்மட ரெண்டாவது ஹஸ்பண்ட். அவரை கூப்பிட்டு கேட்டா, ஏன் பாப்பா இதை போட்டிருக்கிறீங்க உங்களோட பேருந்து கேட்டா, அவர் சொல்றார் என்ன செய்ய, என் வீட்டுல சொன்னாங்க போட சொல்லி, உன் வீட்டுல போட சொல்லி இருக்கிறாங்க, குரான் போட வாரம் என்று சொல்லி இருக்குது, குரான் போட வாரம் என்று சொல்லி இருக்குது. அனந்த சொத்து பிடிக்கிறீங்களா, நீங்க மௌத்தாளித்தீங்க, உங்களோட மூத்த மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் சொத்தை எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டாங்க, அந்த பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்க இல்லண்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கள உள்ளத்துல பத்திர நெருப்பு இருக்குதே, அவங்கள கபர்ல பத்திர நெருப்பாக இருக்கும். இல்ல நான் அனந்தர சொத்து கொடுக்கறதுக்கு முன்னால அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் சரியா கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி யாருக்கும் படம் அடிக்க முடியாது. ஏன் தெரியுமா, காரணம் அனந்தர சொத்து நீங்க கொடுக்கற இல்ல, அனந்தர சொத்து கொடுக்கிறது அல்லாஹ். அல்லாஹ் உங்களை மனைவிக்கு கண்டிஷன் போடேலா, நீங்க டாக்குமெண்ட் தாங்கோ, நான் மௌத்தானா அனந்தர சொத்து கேட்க மாட்டீங்க என்று சொல்லி, நீங்க எந்த லாயர்கிட்ட போய் தந்த டாக்குமெண்ட் செஞ்சாலும் செஞ்சு தந்த லாயரே சொல்லுவாரு, நீங்க மௌத்தானா இது வேலிட் இல்லைன்னு சொல்லி, இது வேலிட் இல்லை அவரே சொல்லுவாரு, அவருக்கு தெரியும் இது. எனவே நான் அன்பாக சொல்லுகிறேன், தயவு செய்து தயவு செய்து, விவாகரத்து வேண்டாம், டிவோர்ஸ் வேண்டாம், இரண்டாவது கல்யாணமா முறையா செய்தோ என்று சொல்றேன். ஆண்களாக இருந்தால், ஆம்பளைகளாக இருந்தால், நான் நிக்காக செய்ய போறேன், மனைவிட்ட சொல்லுங்க, படித்த குரானையும் ஹதீஸையும் சாஹிதாக வைத்து சொல்றேன், அவ ஒரு நாளும் உங்களோட்டு போக மாட்டான், அவ உங்களோட்டு போக மாட்டான், அவ ஆத்திரப்படுவா, அவ ஆவேசப்படுவா, அவ என்னமோ செஞ்சு கொள்ற மாதிரி நடிப்பா, அவ ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி செய்வான் இருந்தா அல்லாஹ் வாக்கிருக்க மாட்டான். நீங்க என்ன செய்யணும், அவக்கே நீங்க என்ன செய்ய, நான் செய்ய போறேன், ஏன் செய்ய போறேன், காரணத்தை சொல்லுங்க, என்ன ரீசன், உங்களுக்கு என்ன காரணம், இல்ல எனக்கு தேவை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கலை நான் இருக்கிறேன், எனக்கு இன்னும் ஒரு நிக்காக செய்யணும், எனக்கு அதை அதை காப்பாற்றுறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. முதலாவது மனைவிக்கு கொடுக்கவே நேரம் இல்லை, முதலாவது மனைவிக்கு இன்னும் வீடு கட்ட இல்லை, அந்த அந்த குடும்பம் இருக்கு மாமா உள்ள தக்கழிச்சு கொண்டிருக்குது, அங்க வைத்து பார்த்தா மூணு குடும்பம் ஒன்றுக்கு பின்னி கொண்டிருக்குது, இவர் இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு போறாரு. மார்க்கம் அப்படி சும்மா சொல்ல, உங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, உங்களோட முதலாவது குடும்பத்தை நல்லா வச்சு போட்டு உங்களுக்கு எந்த குறையும் இல்ல, உங்களுக்கு தேவையா, உனக்கு இந்த ஊட்ட நான் எழுதி தந்துடுறேன். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் செஞ்சிருக்கிறாங்க. வாழ்க்கையில மார்க்கத்தை முதலாவது படிங்கோ, சரியத்தை முதலாவது படிங்கோ. நான் பேச வந்தது மிச்சம், ஆனா நேரம் இடம் கொடுக்கதில்லை, அதனால மிக அன்பாக சொல்லுகிறேன், டிவோர்ஸுக்கு பிறகும் மெயின்டெனன்ஸ் கொடுக்க வேண்டும். எப்படி மெயின்டெனன்ஸ், அது காதி நியமிக்கிற மெயின்டெனன்ஸ் அல்ல, உங்களோட மகனுக்கு, உங்களோட மகன் மூத்த மனைவியிட மகனுக்கு, இரண்டாவது மனைவியிட மகனுக்கு நீங்க எப்படி செலவழிக்கிறீங்க, அவங்க இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போறாங்களா, அவங்க கருத்துல போட்ட பேக் என்ன 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 ஸ்டடி பக்கத்துக்கு போறாங்க, எந்த வயல்ல போறாங்க, அது எல்லாத்தையும் கல்குலேட் பண்ணி அதுல வார எவன் நீங்க கொடுக்கத்தான் வேண்டும். அதை கொடுக்காம இல்ல நாங்க கோர்ட்ல பாத்துக்கொள்வோம், நான் ஒரு 3000 ருபீஸ் தாரேன், எனக்கு கிடைச்சிட சலரி இவ்வளவு தான், அதுக்கு ஒரு 4 டாக்குமெண்ட் ஒன்று செஞ்சு அதுக்கு கம்பெனி உங்களுக்கு சைன் பண்ணி நீங்க இதெல்லாம் கொடுத்தா நீங்க நினைக்கிறீங்களா அதெல்லாம் உங்களுக்கு ஹலால் ஆகிடும் சொல்லி, இதெல்லாம் ஹலாலுன்னு நினைக்கிறீங்களா, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்வோம், அல்லாஹுவை பயந்து கொள்வோம். அனைவருக்கும் சொல்றேன், ஒரு ஜும்மாவுக்கு வந்தோம், சட்டத்தை கேட்டோம் போனோம் அல்ல, உட்கார்ந்து கொஞ்சம் படிங்கோம், நான் டிவோர்ஸ் ஆனா இந்த பிள்ளைய யாரு வணக்கணும், அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் அந்த சொல்லக்கூடிய வாசத்தை விட்டும் நம் அனைவருடைய குடும்பங்களையும் எல்லாம் பாதுகாப்பான, குடும்பத்தையும் பாதுகாப்பான, ஆரோக்கியமான குடும்ப வாழ்வை பின்தருவானார், நாம் செய்த பாவங்களுக்கு தௌபாவை நசீவாக்குவானார். மிக வினயமாக சொல்லுகிறேன், சந்தர்ப்பம் கிடைக்கும் என்றிருந்தால் இதே தலையங்கத்தில் ஒரு நீண்ட ஒரு வொர்க் ஷாப், ஒரு நீண்ட ஒரு கலந்துரையாடல் நான் பேசுகிறேன், உங்களுடைய உள்ளத்தில் நூற்றுக்கணக்கான கேள்விகள் எழுப்பலாம். நூற்றுக்கணக்கான கேள்விகள், இது இதை பேச மாட்டாரா, இதை சொல்ல மாட்டாரா என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் நூற்றுக்கணக்கான கேள்விகள் எழுப்பலாம். இது பேசப்பட வேண்டிய ஒரு தலையங்கம். பேசப்படாத்தினால் சமூகத்தில் பிரச்சனைகளும் விளைவுகளும் சந்தித்த நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்வை நிச்சயமாக்குவானாக. என்னுடைய குழந்தைகளை அல்லாஹ் என்னுடைய கண்குளிச்சிகள் ஆக்கி வைப்பானாக. ربنا أبلنا من أزواجنا وذرياتنا قرة أعين بجنة